ஓம் சிவாய நமஹ. சைவம் டா தாஜின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
நினைக்க வரும் எனக்கு மனக்கவலை நிற்கின்ற தென்மதுரை நின்மலனே நம பார்வதி அழகர் மகாதேவா ஆடமதுரை அரசே போற்றி கூடல் இளங்கிரி குரு குற்றம் நீ குணங்கள் நீ உடல வாயிலாய் குற்றம் நீ குணங்கள் நீ உடலால வாயிலாய் குற்றம் நீ பிரானும் நீ தொடர்ந்து இளங்கு ஜோதி நீ குற்றம் நீ பிரானும் நீ தொடர்ந்து இளங்கு ஜோதி நீ கத்தனூர் கருத்தும் நீ அருத்தமிழ்வை கட்டனூர் கருத்தும் நீ அருத்தமிழ்வை முட்டும் நீ புகழ்ந்து முன் உழைப்பதல் முகம் மனே முட்டும் நீ புகழ்ந்து முன் உழைப்பதல் முகம் மனே
கலைஞர்களே தாண்டோர்கள் மக்களே உங்கள் அனைவருக்கும் இடையவருடைய பணிவான வணக்கங்களை சொல்லி இன்றைக்கு நண்பாட்டு புலவனாக பெருமான் மதுரையிலே ஆடியவருடைய திருவிளையாடுகளை எல்லாம் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இப்படிப்பட்ட பல அருமையான சிறப்புகளை எல்லாம் பெற்றிருக்கிற மதுரையிலே அவர் பாண்டிய மன்னராக வந்தார், சித்தராக வந்தார், மாணிக்கம் இருக்கிற வணிகராக வந்தார், வாதாடுவதற்காக வழக்கிடுவதற்காக மாமனாக வந்தார், பன்னிக்குட்டிகளுக்கு பால் தருகிற பரமனாக மேலான தாயாக வந்தார், அவைகளையெல்லாம் மந்திரிகளாக ஆக்கி பார்த்தார், பலமுறை இந்த மண்ணுக்கு வந்த பகையெல்லாம் வென்று இந்த நாட்டையும் நகரையும் காப்பாற்றி அருளினார். உயர்ந்த முருகை தாழ்ந்த பறவை என்று கருதக்கூடிய ஒன்றிற்கு உதவித்து உயரிய வாழ்வை கொடுத்தார். அப்படி பல்வேறு திருவிழையாளர்களை ஆடி காட்டிய பரமன் தானும் அறிஞர்கள் நடுவில் இருந்து தமிழனுடைய நீர்மைகளை அறிய வேண்டும் என்று விரும்பியிருந்தான் போல். ஒரு பொருளை நன்றாக ஆய்ந்தால்தான் அதிலே தோய முடியும். அந்த ஆய்வு என்பது நல்ல கல்வி கேள்விகளினாலே பல அறிஞர்களோடு கலந்து வாழ்வதனாலே பெறக்கூடிய ஒன்று. ஆய்ந்த மின் தோய்வது என்பது மிகச்சிறந்த ஒரு மரபாக நம்முடைய நாட்டிலே இருக்கிறது. ஆய்வு இல்லாமல் தோய்வினாலும் தோய்வை குறிக்கோளாக கொண்டு ஆய்வு இல்லாமலும் இருக்குமானால் அது பயன் தராது. ஆகவே ஆய்வும் தோய்வும் இரண்டு கரைகள் போலே மனித வாழ்க்கைக்கு மிக சிறந்த சுவை ஊட்டுகின்ற பாங்குடையன. ஆகவே பெருமான் ஆயவும் அந்த ஆய்வின் மூலமாக தொய்வும் நமக்கு தர சங்கத்திலே தலைமை புலவனாக வந்து அமர்ந்தான். அந்த சங்கம் என்ற ஒன்றையே அமைப்பதற்கு திருவுருள் அவன் சூட்டியிருக்கார். நண்பாட்டு புலவனாய் தங்கம் ஏறினான். அதற்கு அடிப்படையாக தங்கத்தை நிறுவினான் அவன். தங்கம் நிறுவ இல்லை என்று சொன்னால் தமிழ் புலவர்கள் கூட மாட்டார்கள். இந்த கூடுவதற்கும் கூட்டிய அவையை திறம்பட நடத்துவதற்கும் அந்த நிர்வாக திறமையுடைய ஒரு பெரும் நிலை இறை தத்துவம் வேண்டும். பல பல சங்கங்கள் கூடுகின்றன, பல பல அமைப்புகள் கூடுகின்றன. அந்த அமைப்புகள் எல்லாம் தக்கவாறு ஒழுங்கான முறையிலே எந்த நோக்கத்திற்காக அமைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்குரிய பணிகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தக்கான ஒருவன் தலைமை ஏற்க வேண்டும். அந்த தகுதி உடையவன் யார்? தன்னேறில்லாத ஒருவன் தான் இந்த காப்பியத்துக்கு தலைவனாக இருப்பது போலே தன்னேறில்லாத ஒரு தலைவன் தான் தமிழ் புலவன் தான் இறைவன் தான் இந்த சங்கத்துக்கு அங்கே தலைவனாக இருக்க வேண்டும் என்று முடிவு கண்டார்கள். புலவர்கள் முடிவு கண்டார்கள். மாறுபாடு வருகிற போது இந்த மாறுபாடுகளை நீக்கி, மனக்கோட்டங்களை நீக்கி, ஒருநெறிய மனம் கொடுக்கக்கூடியவன் இறைவன் ஒருவன் தான். ஆனாலே தான் திருகராகிய சிந்தை திருத்தலாம் என்று ஒருவர் பண்ணார். அதனாலே பருகலாம் தங்கப்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் நமக்கு கிடைத்திருக்கிறது சொன்னால் பெருமானுடைய திருவருள் பலம். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு கருவூலம், எந்த மொழிக்கும் இவ்வளவு பழமையான கருவூலம் இருந்ததாக நாம் பார்க்கின்றேன். நாலு இல்லத்தில ஒன்று ரெண்டு மூன்று தான் சொல்லலாம், விரல் விட்டு எண்ணிவிடலாம். இந்த மூல பண்டாரமாக தமிழ் இலக்கியங்களை வழங்கியிருக்கிறான். அதுபோல தமிழ் இலக்கணமாகிய தொல்காப்பியத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான். எல்லாம் அவனுடைய அருள். அவனுடைய அருளாக கண்டால், அவனுடைய கண்ணாக கண்டால் அன்றி அதை உணர முடியாது. ஒரு நூல், ஒரு எழுத்து, சொல் தொடர் என்று கண்டாமல் இதெல்லாம் அவனுடைய அருளிப்பாடு. அவன் தந்த ஆக்கம் என்று கருதுகிற ஒரு தோய்வு இருக்க வேண்டும் என்றால் நூல்களிலே நல்ல ஆய்வு இருக்கு. அந்த ஆய்வை உணர்த்துவதற்காக பெருமான் ஒரு திருவிழா நிறுத்துகிறான். காசிக்கு போனா கங்கைக்கரையில பல கட்டங்கள் இருக்கின்றன. அதிலே தோய வேண்டும் என்று சொன்னால் முதல்ல தசாஸ்வமேத கட்டம் என்று ஒன்று இருக்கிறது. பத்து அசமேத யாகங்களை செய்த பிறகு பிரம்மன் சென்று நீராடின இடம் அது. எல்லாரும் அங்கதான் போவாங்க. அப்புறம் மணிகண்டிகா கட்டணம், அனுமான் கட்டணம், கேதார கட்டணம், பல கட்டங்கள் இருக்கும். அந்த கட்டங்கள்ல பிரம்மா ஆதியிலே வேள்வி செய்த பிறகு அந்த வேள்வியினுடைய பயனாக நீரிலே ஆடினான். நெருப்பு வழியாக வழிபாடு செய்த ஒருவன் நீரிலே மூழ்க வேண்டும். அதுக்கு அவமிருத ஸ்நானம் என்று வடமொழியில சொல்வார்கள். நீராட்டம், எந்த வழிபாடு செய்தாலும் அந்த வழிபாட்டினுடைய இறுதியில அந்த வழிபாட்டினுடைய பயனை பெறுமா போலே நீராடுவது வேண்டும். ஆனால்தான் நீராட்டத்துக்கு மிகச்சிறப்பு நம்முடைய பெருமக்கள் வைத்திருக்கிறார். ஆனால்தான் புறம் தூய்மை நீரான் அமையும் என்று வழிபடுகள் தான் சொன்னார். அப்படி நீராட போகிற போது தனியாக ஆடக்கூடாது, மனைவியரோடு ஆட வேண்டும். தலைமகளாகிய ஒரு தேவி, தாவித்திரி என்று ஒரு தேவி, காயத்ரி என்று ஒரு தேவி, இதனையா மூணு மனைவியா அப்படின்னு கேட்கலாம். ஆனா இந்த காயத்ரி என்பது மந்திர சொரூபமாக இருக்கக்கூடிய மந்திர வடிவமாக. இன்றைக்கும் கூட மதுரை கோயில்ல சாமி சன்னியாசிக்கு போகிற போது இந்த பக்கம் சதாசிவமூர்த்தியினுடைய வடிவம் இருக்கும், ஐந்து முகத்தோட. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காயத்ரி சொரூபம் இருக்கும். மந்திர சொரூபமாக இருக்கிற பெருமானை மந்திர பொருள் நினைந்து உள்ளே சென்று வழிபாடு செய்ய என்று காட்டுமா போலே இந்த மூலலிங்கத்தில் இருக்கிற பெருமான் சதாசிவமூர்த்தி. அவர் ஐந்து முகங்கள் உடையவர். அந்த ஐந்தில இருந்து போக வேக யோக வடிவங்களை எல்லாம் 25 காட்டியவருடையவர். அவரை வழிபாடு செய்ய போகிறீர்கள். அவரை வழிபாடு செய்ய போகிற நீங்கள் மந்திர நிலையிலே அவனை நினைந்து மனம் ஒடுங்கி ஒருங்கி நீங்க வழிபாடு செய்யுங்கள் என்று காட்டுவது போல ரெண்டு பக்கத்து சூழ்நிலையும் வைத்திருக்கிறார் நம்முடைய பெரியவர். அந்த காயத்ரியையும் காவிரி அழைத்துக் கொண்டு போகிற போது கலைமகள் அங்கே அருமையான கலை நிகழ்ச்சிகள் நடக்கிறத பார்த்து கொஞ்சம் தேங்கி நின்றான். உலகத்துல இந்த கலை வல்லார்கள், கலை உணர்ச்சி உடையவர்கள் கொஞ்சம் தாமதித்து விடுவார்கள். இப்பொழுது கலைஞர்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் தாமதமா வந்தா தான் சிறப்பு. அது பிறகு சொற்பொழிவாளர்களுக்கு வந்துருச்சு. அங்க கலைஞர் நிகழ்த்துகிற காட்சியிலே அந்த காட்சி பட்டணத்திலே அந்த கலைமகளாகிய பெருமாட்டி கொஞ்சம் காலம் தாட்டி வந்து அருகுல அவன் அந்த நீராட்டத்தை முடிச்சுட்டு வெளியே வந்தான். வந்த உடனே இந்த அம்மா உரிமை பற்றி கோபமா கேட்டாங்க, என்ன விட்டுட்டு நீங்க இப்படி நீராடலாமா என்று. தாமதமாக வந்த ஒரு குற்றம், அதுக்கு மேல பழிய வேற என் மேல நீ போடுகிறாய். ஆகவே இந்த குற்றத்துக்கு நீ தண்டனை செய்ய வேண்டும். என்ன திருப்பி திருப்பி புராணங்கள்ல சொல்றதுன்னா எதுவும் குற்றமாகலாம், குணங்களாகலாம். குற்றங்களின் மூலமாக நாம் தெரிந்து பெற வேண்டியது குணங்கள். குணம் தெரிந்தவர்கள் குற்றத்தை நீக்க வேண்டும். மாறி மாறி இந்த குற்றம் நீ செலுத்தாய், ஆகவே நீ போய் மண்ணிடை பிறக்க வேண்டும். அந்த சாபத்தை தீர்த்துக் கொள்வதற்கு மண்ணிலே சென்று பிறக்க வேண்டும். நான் போய் மண்ணிலே பிறக்கலாமா என்று கேட்டார். அப்ப உன்னுடைய வடிவமாய் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அச்சரங்கள் போய் சென்று பிறக்கட்டும். எழுத்துக்கள் 51, அதில் 48 எழுத்துக்கள் சென்று புலவர்களாக தன்புடனை நாட்டிலே சென்று பிறக்கட்டும் என்று அவன் தாபத்துக்கு மாற்று கொடுத்தான். அந்த கலைமகளுடைய வடிவமாய் இருக்கிற அதை எழுத்து என் எழுத்து முதலியவைகளெல்லாம் இறைவனுடைய சொரூபம் என்று சொல்ற. எழுத்து சொல் பொருளானாய் போச்சு என்றார் அப்ப சுவாமி. அவன் தான் அவன் சொல்கிற போது எல்லாமாய் இருக்கிறவன் எழுத்து வடிவமாக இருக்கிறவன் அவன் தான். அது சொல்ற
அகல முதலானை அணியாப்ப நூலானை பகரும் மனமுடைய வினைவரும் பாதே தகல மணி அருவி தடமால் வரை சிலையா நகரம் ஒரு மூன்றும் நலங்குன்றான் அகல முதலானை அணியாப்ப நூலானை பகரும் மனமுடைய
அகரமுதலான். இந்த திருவாபுரனுக்கு வந்தவுடனே ஞான சம்பந்தருக்கு திருவள்ளுவருடைய நினைப்பு வந்துட்டு கொண்டு, அதனால அகரமுதலாக இருக்கிற பெருமான் அணி ஆப்பனூர்ல இருக்கிறான். ஆக எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் போலே இந்த 48 வரையான எழுத்துக்களும் புலவர்களாக பாண்டி நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலே ஒரு இடத்துல தோன்றாமல் பல இடங்களிலே பல குளங்களிலே பல நிலைகளிலே பிறந்து எல்லாரும் மதுரையை நோக்கி வருகிறார்கள். எட்டும் பட்டணஞ்சேர்ந்தார் அந்த மதுரையை நோக்கி வருகிறார்கள். அப்பொழுது இவரிட சாமி வரவேற்க போகிறார்கள். புலவர்கள் வருகிற போது எப்படி 7 அடி முன்னே போய் ஞானிகளை புலவர்களை கலைஞர்களை 7 அடி முன்னே போய் அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு உரிய இருக்கை கொடுத்து அவர்கள் சொல்லுகிற செய்வமடித்து வேண்டுவதை கொடுத்து 7 அடி பின்னே நடந்து போய் விட வேண்டும் என்பது பழைய மரபு. சாமி அதை நடத்தி காட்டுவார் போலே முன்னே போகிறார். அவரும் ஒரு சிறந்த புலவர் வடிவத்தில் வந்து வாருங்கள் வாருங்கள், நீங்க எந்த ஊருக்காரங்க என்ன ஏதுன்னு விசாரம் கேட்டு, நாங்கள் பொருணை நதிக்கரையிலிருந்து வருகிறோம், பல்வேறு இடங்களில் வர்றோம், ஆலவாயதனை இந்த பதியில எழுந்தொழி அருளி விளையாடல் செய்கிறவனை நாங்கள் கண்டு அரசனிடத்திலே ஒரு சங்கம் அமைத்து எங்களுடைய புலமையை காட்ட வேண்டுவதற்காக வந்த உடனே வந்திருக்கிறோம் சொன்னு சாமி சொன்னார். முதல்ல ஆலவாய் பெருமானை வழிபாடு செய்கிறோம். எங்க போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் பல்வேறு வகையான வேலைகள் இருந்தாலும் முதல்ல அங்கே ஏதாவது திருக்கோயில் இருக்குமானோ அந்த திருக்கோயிலில் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். இந்த மரபை சாமி இந்த புலவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார். அதனால அவர் அழித்தார். தங்கத்தார்க்கு பலகை தந்து அவரோடு ஒப்பக்கூடி முத்தமிழின் செல்வம் விளக்கிய கொள்கை. முத்தமிழுக்கு ஒரு கொள்கை விளக்கம் தருகிறார். முத்தமிழ் என்றால் என்ன? இப்ப எல்லாம் எடுத்தோட கொள்கை விளக்கங்கள் நிறைய சொல்வாங்க. சாமி முத்தமிழினுடைய கொள்கை விளக்கத்தை நிலைநாட்டுவதற்காக தங்கத்தாருக்கு ஒரு பலகை கொடுக்க போறார். அந்த பலகை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் தாமும் அவர்களிலே ஒருவராக இருந்து இந்த செயலை அருளிப்பாட்டை செய்ய இருக்கிறார். அதனாலே வங்கியசேகரனுடைய ஆட்சி காலத்திலே இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. 48 புலவர்களாக அந்த அட்டரங்கள் எழுத்துக்கள் வாழ்வு பெற்று மதுரையை நோக்கி வந்தபோது பெருமான் தாம் ஒரு முதல் புலவராகி திருவுரு தரித்து, இந்த திருவுருவங்க திருவுருன்னு சொல்றார், புலவர் வேடத்தலைவர்கள் திருவுருவம். அங்க வந்தி வடிவம் எடுத்துக்கொண்டு போன பரவன் பல்வேறு திருவுருவங்களை எடுத்துக்கொண்டு வேடனாக போய் சுந்தர பேரம் செய்தார், யானை செய்தார். இப்படி எத்தனையோ வேடங்கள், அவர் நடிக்காத பாத்திரங்கள் இல்லை. அந்த காலத்துல பெரிய நடிப்பு சக்கரவர்த்தியாக திலகமா இருந்திருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் இந்த திருவுருவத்தை ஏற்றுக்கொண்டு தரித்து சங்கமாமணி பீடத்தில் ஏறி வைகையே 49 அவராகி, அந்த 49 புலவராக அவரும் ஆகி உள் நின்று அந்த சங்கத்துக்குள்ளே இருந்தது மட்டுமல்ல, அந்த சங்கத்து புலவருடைய உள்ளத்துக்குள்ளே இருந்து உன் நின்று அவரவருக்கு அறிவு தேற்றி, எல்லாம் இறைவன் தருகிறது அறிவு இல்லை. ஆனால்தான் அறிவே சிவம், அறிவும் சிவமும் இரண்டென்பர் அறியாதவர். அறிவே சிவமாய் அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் பெருமானுடைய உள்ளத்தில் எழுகின்ற அந்த நிலைகளை எல்லாம் நன்றாக வரவர கண்டு ஆய வேண்டும். நம்முடைய உள்ளத்துக்குள்ளேயே பெருமான் அறிவு ஊற்றாக வருகிறார், அன்பு ஊற்றாக வருகிறார். அந்த பருகி ஊரலை நாம் நன்றாக அந்த அறிவு ஊரலையும் அன்பு ஊரலையும் அருள் ஊரலையும் அனுபவிக்கத்தக்கக்கூடிய நெஞ்சமாக நம்முடைய நிலையை ஆய்வு கொள்ள வேண்டும். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாறு ஒருபோதும் இருந்தறியேன். அப்படிப்பட்ட திருநாவுக்கர் சொல்லுகிறார், நலந்திங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமம் என்னாவில் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன். அந்த மரமாட மனம் காட்டி பெருமான் உள்ளின்று அவர்களுக்கு உணர்த்தி அவரவர்க்கு அறிவு தேற்றி, ஒரு அறிவை எல்லாருக்கும் தேற்றல, அவரவருக்குரிய தகுதி நிலையில் அவரவருக்கு ஒரு அறிவை உருவாக்கி கொடுத்து ஏமுறம் புலமை காப்பார். இதெல்லாம் எதற்காகனா தமிழ் புலமை நன்றாக காக்கப்பட வேண்டும் என்ற கருத்து அவர்களுக்கு இருந்தது. தமிழ் புலமை இருக்கிறது, அது எந்தென்றும் சரியான முறையிலே இருக்க வேண்டும், தகுதியான முறையிலே இருக்க வேண்டும், தலைமை நிலையிலே இருக்க வேண்டும் என்ற தனியாத நிலை அருள் உள்ளம் பெருமாள். ஆனால் ஏமுறை காப்பார் ரொம்ப எச்சரிக்கையா என்று இன்றைக்கும் கூட அந்த கடவுள் தமிழை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்று நம்புகிற நம்பிக்கை அடியனுக்கு உண்டு. அந்த இறைவன் தான் இன்றைக்கும் இந்த தமிழ் மொழியை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான், தனி தகமையுடையதாக காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான். இல்லை என்று சொன்னால் எத்தனையோ காலங்களுக்கு முன்பே சுவடி இல்லாமல் போயிருக்கக்கூடிய எத்தனையோ நிலைகளில் இதையும் உண்டாயிருக்கலாம். ஆனால் பெருமான் அவை அன்று தொட்டு இன்று வரைக்கும் என்றும் காக்கின்ற கடவுளாக இருக்கிறார். ஏமுற காப்பார் புலமை காப்பார் என்று அங்க வந்தவுடனே அந்த 48 புலவர்கள் வந்தவுடனே வரவேற்று கோயிலுக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார். அவன் அருளே கண்ணாக காண்பது, அவன் அருளாலே அவன்தாள் வணங்குவதற்கு விளக்கம் சாமியே வந்து அழைத்திருப்பார். இப்ப நாம் என்ன ஒரு கோயிலுக்கு போனோம்னா அந்த அருமையான கோயிலுக்கு உரிய அதிகாரி வந்து அழைத்தா ரொம்ப பெருமை. அதனால தலைமை அர்ச்சகர் வந்து வாங்கன்னு கூட்டிட்டு போனா இன்னும் சிறப்பு. திருப்பதிக்கு அண்மையிலே போயிருந்தேன், போயிருந்த போது அங்க எல்லாம் பெருமானை தரிசனம் பண்ண முடியாது, எல்லாம் போயிடலான்னு சொன்னாங்க. அப்போ ஒருவர் அங்க நிருபராக இருக்கவர் சொன்னார், நீங்க நல்லவரு, நீங்க போங்க, வரிசையில போங்க, உங்களுக்கு நல்ல வழிபாடு நிலை கிடைக்கும் சொன்னார். நான் அந்த அடிக்கடி இந்த படக்காட்சியில ஒரு தலைமை அர்ச்சகரை பார்த்துக்கொண்டே இருப்பேன், அவர் தான் அதுக்கு பணி செய்கிறவர், முன்னே நின்று எல்லாம் செய்வார். அவர் அங்க நின்று கொண்டிருந்தார். அவர் நின்று கொண்டிருக்கிற போது மனதுல அந்த பெருமான் உணர்த்தினான். கையில ஒரு புத்தகம் வைத்திருந்தேன், இந்த பொந்தகை மலர், அதை கொடுக்கணும்னு தோணுச்சு, அதை நான் படிக்கணும்னு எடுத்துட்டு போனேன், அவருக்கு அவர்கிட்ட கொடுக்கணும்னு குடுத்துட்டேன். அதை பார்த்தாரோ இல்லையோ எப்படின்ட்டாரு, அந்த முதன்மையான அர்ச்சகர் எப்படின்ட்டார். நான் ஒதுங்கி நின்றேன், ஒதுங்கி நின்றேன், 3 நிமிடம் ஆச்சு. சரி, இதுக்கு மேல நின்னா மற்றவர்களுக்கு இடைஞ்சலா இருக்கும்னு நாங்க விலகி நம்பாருங்க, அந்த சேவை இங்கே இருக்குது அப்படின்னாங்க. ஏன்னா அந்த அர்ச்சகர் சொல்லிட்டாராம், கண்ணு காட்டிட்டாரு, வாய் பேசலாங்க அந்த கல்யாணத்துல. நான் ஒரு 5-6 நிமிடங்கள் இருந்து பெருமான கீழே இருந்து முடிவெடுத்தாக பார்த்து அந்த பாசனங்களை எல்லாம் நினைந்து வழிபாடு செய்கிற ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஏனென்றால் அவனுடைய அருள் இருக்குமானா அது கிடைக்கும். உள்ளே போவதற்கே நமக்கு முடியாது, உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆள் சொன்னாரு, நீங்க தக்கவாறு உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னார், நல்ல சொல். அது மாதிரி போகிற போது ஒரு நல்லவருடைய முன்னிலையிலே நாம் இந்த வழிபாட்டை செய்யறோம். அதனால என்னென்ன செயல்களை எப்படி இறைவன் இயக்குகிறான் என்பதை நாம் பார்க்கிற போது அதெல்லாம் இறைவனுடைய அந்த உணர்வுமயமான அருளிப்பாடு என்று கருத வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் எல்லாம் திருவருள் என்று நினைக்கக்கூடிய எண்ணத்தை வளர்த்துக் கொள்வதற்காகத்தான் இந்த புராணங்கள்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. சாமி அங்க அழைத்துக் கொண்டு போனார். அப்ப அவர் சொன்னாங்க, கடவுள் சொக்கலிங்க பெருமா கோயிலுக்குள்ளையா இருக்கிறாரு, எங்களை வரவேற்க வந்திருக்கீங்களே, நீங்க நீரே எங்களுக்கு அளவில் கோடி துணிவரும் விலகடிக்கும் சுந்தர கடவுள், அளவில்லாத வினை கூட்டங்களினாலே நாங்கள் பிறந்தும் இழந்தும் பிறந்தும் இழந்தும் எத்தனையோ துன்பங்கள் பட்டு நீங்க இப்ப வந்து எங்களை அழைச்சி கோயிலுக்கு போகணும்னு சொல்றீங்க பாருங்க. இப்ப ஒரு சமசுந்தர கடவுள் எங்க கோயிலுக்குள்ள இல்ல, அழைக்கிற உங்களை தவிர எங்களுக்கு கடவுள் வேறு யாரும் கிடையாது பாருங்க. நின்றாலும் கிடந்தாலும் வென்றாலும் துணிந்தாலும் விழித்தாலும் விமைத்தாலும் உண்டாத உணர்வு இருக்குமானால் எங்கெங்கு காணினும் சக்தியடான்னு பாரதியார் சொன்ன மாதிரி எல்லாம் சிவமையாக தெரியும். அந்த புலவர்கள் அப்படி மிக அற்புதமாக இதிலே வந்து வரவேற்ற இறைவனையே கடவுள், அது உண்மை. அந்த உண்மை அவர்கள் வாக்கிலே வெளியாக வருகிறது. உண்மை இது வெறும் புகழ்ச்சி இல்லை என்று சொல்வது போல புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை. அவர் அழைத்துக் கொண்டு போய் உள்ளே பெருமானை வழிபட செய்து அங்கே அரசனுடைய அவைக்கு போக செய்கிறார். மதுரைக்கு புலவர்கள் வந்தவுடனே வரவேற்கிறார் யாருன்னா பெருமான் சோமசுந்தர கடவுள். எங்கேயாவது கண்ணீர் இல்லாத தலைவன் மற்றவர்கள் வரவேற்க வருவானா? தமிழின் தலைவனாக இருக்கிறதுனால தமிழ் புலவர்கள் வந்தவுடனே தானே போய் வரவேற்கிறானே, இதை விட என்ன வேணும் எனக்கு? அப்புறம் தங்க ஏறதுன்னு அப்புறம் இருக்கட்டும், வரவேற்பு கொடுக்கிறானே இந்த மதுரை பெருமான். நல்ல தமிழ் புலவர்களெல்லாம் வரவேற்று இருக்கிறான். இந்த மதுரைக்கு எத்தனை எத்தனை தமிழ் புலவர்கள் வர வேண்டுமோ அத்தனையும் வரவேற்று அன்று தொடங்கி இன்று வரைக்கும் வரவேற்கிறதுக்கு தக்கவர்களையெல்லாம் வைத்து வரவேற்றுக் கொண்டிருக்கிறான். படிச்சா தான் தெரியும், நல்ல நூல்களை படிச்சு பார்த்தா தான் தெரியும் எப்படி எல்லாம் வரவேற்றிருக்கிறார்கள், எப்படி இப்படிப்பட்ட சங்கங்களை எல்லாம் இங்க வரவேற்று அமைத்து தமிழ் புலவர்களை இன்றைக்கும் கூட இந்த மதுரையிலே நிறைந்த அவைக்களமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறான். சென்னையில இருக்கிற மாதிரி பிரபலம் இல்லாட்டி போனாலும் மற்ற ஊரில் இருக்கிற பிரபலம் இல்லாட்டி போனாலும் நல்ல சிறந்த ஆய்வும் தோய்வும் கேள்விச்சல்வனுடைய பெரியவர்கள் நிறைந்து இருக்கிறார்கள் மதுரையில். வெளிப்படுத்திக்கிறது கிடையாது, அதெல்லாம் பெருமானுடைய அருளிப்பாடு. மன்னவனுடைய அவைக்கு போனா மன்னன் வரவேற்றான், அவருடைய எல்லாம் விசாரித்தான், அவருடைய அறிவு நலன் கண்டு அவர்களுக்கு ஒரு தங்கம் அமைத்து கொடுத்தான். அந்த தங்கம் இன்றைக்கும் மதுரை கோவிலுடைய வடமேற்கு பகுதியில விளங்குகிறது. சங்கத்தார் கோவில் என்றே பேர். தன்னுடைய கோயிலுக்குள்ளேயே சங்கத்தார் கோயில் அமைக்கணும்னு கடவுள் நினைச்சான்னா எவ்வளவு பெரிய சிறப்பு இந்த சங்கத்தாருக்கு செய்திருக்கான், புலவர்களுக்கு செய்திருக்கிறான் எழுதி பார்த்துவோம். அங்கே சுந்தர கடவுள் நீர்தான் என்று சொன்ன அவர்களை வழிபட செய்து மறைந்துட்டான். அவன் வந்த வேலை முடிஞ்சு போச்சு, வரவேற்கணும் வரவேற்றாச்சு, தன்னை காட்டவனும் காட்டினான். இனி அவயத்துக்கு போய் அவருடைய அறிவு நிலைகளை காட்டி அதனாலே பெருமை உடையவனாக ஒரு தங்குவதற்குரிய தங்க மண்டபம் அமைத்தார்கள், கழகம் நிறுவினார்கள். அந்த கழகத்தில் அமர்ந்து வங்கியசேகரனுடைய பாராட்டுகளை எல்லாம் பெற்று இருந்தான செல்வ நிலைகளை எல்லாம் விட்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஏற்கனவே இருக்கிற புலவர் வருஷமா இருப்பாங்களா, அவர்களெல்லாம் வாருக்கு வர ஆரம்பித்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா. நீ என்னையா, இந்த ஊரியா, உனக்கு என்ன தெரியும், என்ன நூல் வரும். இந்த புலவர்களை சும்மா இருக்க விட முடியாது. பெரும் புலவர்கள் எல்லாம் வாருக்கு வரலன்னா அவங்க புலவர்கள் இல்ல. அந்த வாருக்கு வந்தா தான் நிலைநாட்டவாடு. கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலத்துல மிகப்பெரிய சமஸ்கிருத வித்வான் அவைக்கு வந்தார். எல்லாரும் அவரை கண்டு அஞ்சினார். அவர் நூல் கட்டிட்டு வந்த மூட்டை இருக்கு பாருங்க, அதை பார்த்தே பயந்து போட்டாங்க. தென்னாலிராமன் கேட்டார், ராயல் யோ இந்த ஆளை எப்படி செய்யா சரி கேட்டதுன்னா, நீங்க கவலைப்படாதீங்க நாளைக்கு நான் வர்றேன் அப்படின்னா. புலவர் மாதிரி வேடம் போட்டுக்கிட்டு ஒரு கட்டை கட்டி கொண்டு வந்து வச்சான். அவன் சொன்னா அந்த நூல் வருமா இந்த நூல் வருமானு வாயோயாம கேட்டுக்கிட்டு இருக்கான். கடைசியில எனக்கு ஒரு நூலும் வராதுன்னு வச்சுக்கோ, இப்ப நான் கொண்டு வந்திருக்க நூல் உனக்கு வருமானு கேட்டாங்க. இந்த மூட்டையை பார்த்து இது என்ன, இதுக்கு என்ன நூலுக்கு பேர் என்ன, திலகாட்ட மகிடபந்தனம். நாம திலம்னா எள்ளு, காட்டம்னா விறகு, மகிடம்னா எருமை, பந்தனம்னா கயிறு. எள்ளு குச்சியும் எருமை மாடு கட்டுகிற கயிறையும் உள்ளர வச்சுக்கிட்டு உண்மையெல்லாம் சொல்றாமே. இந்த பேரை கண்டு பயந்து போன ரொம்ப பேரு. திலகாட்ட மகிடபந்தனம் தான் பார்த்தான். கொஞ்ச நேரத்துக்கு யோசிச்சு யோசிச்சு பார்த்தான், தான் படிச்ச நூல்களை பட்டியல் இட்டு பார்த்தான், நினைவுக்கு வரல. இப்படி ஒரு பேர் நம்ம கேட்ட இருந்தா தானே வரும். ஓடிப்புட்டான். தாயர் கேட்டார், என்னப்பா பண்ண, ஒண்ணும் இல்லாம பிரிஞ்சு பாருங்க. ஆக மதியினால் வெல்லலாம், கூட்ட மதியினால் வெல்லலாம். அந்த மாதிரி சும்மா இருக்க மாட்டாங்க புலவர்கள், ஏதாவது ஒரு உரண்ட வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த விதண்டை இல்லைன்னு சொன்ன புலவர் இல்ல, புலவர்கள் என்று சொன்னா தான் சொற்போர் நிகழ்த்தி கொண்டிருக்கணும். அந்த காலத்துல பட்டிமன்றம்னா எப்படி இருக்கும், விறுவிறுப்பா இருக்கும், நூலை நூல் தலைப்புல நின்று எல்லாம் பேசுவாங்க, ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி வாதம் பிரதிவாதம் என்று இல்லை என்று சொன்னா அவற்றை ஏழுக்கள் கொண்டு எட்டுக்காட்டு கொண்டு நிலைநிறுத்தவன் சொன்னத. அந்த நிலையிலே புலவர்கள் எல்லாம் வந்து வாடுகிற போது இவங்களோட சொல்ல தாங்க முடியல. அதனால ஏற பெருமானிடத்துல போனாங்க. சொக்கனார் அவர் தானே கூப்பிட்டார், வரவேற்றார் புலவரை வந்து வரவேற்றார். உள்ள கொண்டு பெருமானிடத்துல போன மனிதர்களை சொன்னா இந்த கவலை தீராது. ஏற இறைவனுடைய சன்னிதானத்துல போய் வந்து வந்து எவரும் வாதம் செய்கின்றார், வந்து வந்து எவரும் எவரும் ஒரு சொல்லப்பட்டார் பரஞ்சோதி. யார் இன்னாரும் தேவையில்லை, யாரா இருந்தாலும் நான் புலவன் சொல்லிட்டு வந்துடுவான், எங்களோட வந்து வாதம் பண்றான். அதனால நாங்க நூல் செய்வதும் நூலை படிப்பதும் சிந்திப்பதும் வந்திப்பதும் இல்ல, இதெல்லாம் வீணா போச்சு. கதா பார்த்தா வாதம் நடந்திருந்தா எந்த வேலையை செய்ய முடியும். வந்து வந்து எவரும் வாதம் செய்கின்றார், அதனால அவருடைய புலமை தூக்கி அளப்பதா எம்மனோர்க்கு. வந்து வாதம் செய்வருடைய அறிவு நிலைகளை ஆராய்ந்து இது சரியான அறிவுடையவர், இவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லலாம், இல்லைன்னா நேரம் வீணாகிறது சொல்லி தள்ளிவிடுவாங்க. அதுக்கு அவர்களை அளந்து காட்டுவதற்கு தங்க பலகை ஒன்று தந்தருள் என்று காண்டார். பெருமானே ஒரு பலகு கொடுக்கணும், இந்த தொடாக்கோள் மாதிரி நடுநிலையிலிருந்து புலவருடைய அறிவு நலங்களை எல்லாம் எடையிட்டு காட்டி இது தக்கவர் இவர் தகாதவர் என்று கொள்ளுவதற்கும் தள்ளுவதற்கும் உரிய பலகை வந்து வேண்டும் என்று சொன்னார். சாமியா கொடுக்க மாட்டார், வேண்டாதவருக்கே கொடுத்தார். தனக்கு ஒண்ணு வேணும்னு விரும்பாதவருக்கு மழையில நனைஞ்சு பாடுகிற போது அவர் நின்று ஏறி பாடுவதற்கு ஒரு பலகை கொடுத்தார் பானபத்திரனுக்கு. பாடிய பானர்க்கு அன்று வலியவே பலகை இட்டார், தானா போய் வலிந்து பலகையிட்ட பரமன்வர். பாடிய பானர்க்கு அன்று வலியவே பலகை தந்து அங்கே இட்ட பெருமான். இங்க பாடிய புலவர் இவர்கள் என்ன செய்கிறார்கள், தமிழ் புலவர்கள் இசை புலவருக்கு போய் வலிய ஒரு பலகை கொடுத்தார். இந்த இயல் புலவர்களாகிய இவர்களுக்கு வேண்டிக் கொண்டால் பலகை கொடுக்காமல் இருப்பாரோ? பாடிய புலவர் வேண்டில் பலகை தந்து அருளார் கொள்வோ. பாடிய புலவர் ஆகும்படி ஒரு படிவம் கொண்டு அவர்களுக்கு கொடுக்கறதுன்னா அவங்கள மாதிரியே புலவராக வேடம் அணிந்து கொண்டு பாடிய புலவர்கான அந்த வேண்டி பாடிய புலவர்கள் எல்லாம் காணும்படியாக ஒரு பலகை கொண்டு தோன்றினார். பலகையோடும் தோன்றினார், பெருங்கையை வீங்கிட்டு வரல, ஒரு பலகையை கொண்டு வந்து கொடுத்தார். கிருஷ்ணா இது அறிவிக்கலாம் பொருத்தமா இருக்கண்ண, இது உணர்வுமயமான நூல். தோய்வுந்து எல்லாம் சிவனனை கண்டு நிற்கிற பெருமக்களாலே ஆராதிக்கப்படுகிற அருந்தமிழ் நூல். ஆனால்தான் எந்த நூலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு திருவிளையாடல் பாண்டத்துல கயிறு சாத்தி பார்ப்பது. பெரிய புராணத்துல கயிறு சாத்தி பார்க்க மாட்டாங்க சில பேர். ஆனா பெரும்பாலான வழக்கம் தமிழ்நாட்டில எந்த செயலையும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய உத்தரவு வேண்டும் என்பார்கள். திருவிளையாடல் பாண்டத்தை முறையாக நாள்தோறும் பாராயணம் செய்கிற பழக்கம் இருந்தது. அந்த திருவிளையாடல் பாண்டத்துல கயிறு சாத்தி பார்த்து அது காட்டுகிற முடிவு வழியாக நடக்கிற நடைமுறை இருந்திருக்கிறது. ஏன்னா அது பக்தி நூல், பரமனுடைய எந்த பக்கத்திலையும் பரமனுடைய திருவிளையாடல் அன்றி வேறொன்றும் அந்த சிந்தனைக்கு இடம் இல்லை. இறைவன் இப்படி செய்வானா செய்ய மாட்டானாங்கிற பேச்ச கிடையாது. நடக்குமா நடக்காதா என்பதெல்லாம் மற்ற நூல்கள் ஆராய்ச்சி பண்ணலாம். திருவிளையாடல் பாடத்தில் மட்டும் இது நடக்குமா நடக்காதா என்ற ஆய்வு எல்லாம் கிடையாது. ஆய்ந்து கண்ட ஒரு முடிவு அன்பர் ஆய்ந்து கண்ட வெளியிலே ஆடுகிற ஆயும் நுண்பொருளாகி ஐயர் வெளியே ஆடுகின்றார். ரொம்ப நுட்பமான பொருள் உள்ளத்துக்குள்ள ஆடிக்கொண்டிருக்கிறது. அதை நன்றாக உணர்ந்தவர்கள் கண்டு கண்டு பிறருக்கு காட்டி இருக்கிறார்கள். இப்ப விஞ்ஞானிகள் கண்ட முடிவுகளை நீங்க எப்படி கண்டீங்க, சரியா தப்பானதான் பார்க்கல. அவங்க கண்டு முடிவுகளாக ஆக்கி ஒரு கருவிகளாக ஆக்கி கொடுத்தா அதனுடைய பயனை நாம் அனுபவிக்க முடியும். ஒரு யாரோ ஒரு விஞ்ஞானி இந்த ஒலிபெருக்கியை கண்டுபிடிச்சிருக்க தத்துவத்தை அதை தொழில் நிலையில ஆக்கி இப்ப மைக்கா வச்சிருக்காங்க, நாம் இதை அனுபவிக்கிறோம். யாரோ ஒரு மின்சாரத்தை கண்டுபிடிச்சார், மின்சார தத்துவத்தை கண்டுபிடிச்சார், அந்த மின்சார குடுமையாக குழல் விளக்காக இப்படி ஓடுகிற விசிறிகளாக இப்படி பல்வேறு வகையான கருவிகளாக ஆக்கி கொடுக்கிற போது அது ஏன் எப்படின்னு நமக்கு தெரியாது, காசு கொடுத்து வாங்கி அனுபவிக்கிறோம். அதுபோல சில பேர் தான் அந்த உள்ளத்துக்குள்ளே பெருமானை நினைந்து 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 தோய்ந்து தோய்ந்து அந்த தோயின் வழியாக அங்கே பரமானந்தத்தை அனுபவிக்கிற அனுபவத்திலே பெருமான் நுட்பமான பொருளாக இருக்கிறான். நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் இல்லா புண்ணியனே, அவன் யாரு காக்கும் எம் காவலனே. அது எல்லாருக்கும் முடியுமா? காண்பறிய பேரொழியே ஆற்றின் வெள்ளமே அத்தாமிக்கா என்று சொல்லிக்கொண்டே போவார். சிவபுராணத்தில் உள்ள எல்லா திருவாசக கருத்தும் இருக்கு. அப்படி அருமையான நூற்பொருளாக சிந்தைக்குள்ள இருக்கிறவன் வெளியே காணுமாறு எல்லாருக்கும் தூரமாக நடராஜாக வச்சுட்டோம். இந்த ஒளி தாங்குவதற்கு விளக்காக இருப்பது போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களிலும் அவன் கலந்து இருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுள் இங்கே ஒரு பலகையோடு கொண்டு வந்து கொடுத்து அவர்களை என்ன சொல்லுகிறார், இந்த பாடிய புலவருக்கு காணும்படியாக தோன்றி பலகை கொடுத்தான். அந்த பலகையை இந்த புலவர்கள் பெற்றுக் கொண்டு போய் அதற்குரிய பூசனைகள் எல்லாம் செய்து எது செய்தாலும் வழிபாட்டோடு தான் செய்திருக்கிறாங்க. பூசை வினை முடித்து அந்த நிலையிலே வணங்கி அந்த தானத்துக்கு வணக்கம், இடத்துக்கு வணக்கம், அதுதான் வாஸ்து பூஜைன்னு சொல்லுவாங்க. அது இல்லாம எந்த செயலும் செய்யறது கிடையாது. இடத்துக்கு விராட சொரூபமாய் இருக்கக்கூடிய பெருமானுடைய அருளை நினைந்து வழிபாடு செய்து கீரன் ஏறி நான் நக்கீரன் முதல்ல ஏறினார். இப்ப நக்கீரனுடைய அந்த தமிழ் தலைமை அந்த அன்றைக்கே ஏற்கொண்டது. அவர் ஏறின உடனே கபிலனோடு பரானும் ஏறினான், தொடர்ந்து கபில பரணர்கள் எல்லாம் ஏறினார்கள். பொய்யானாவி கபிலர் இப்படி முறையாக இருந்து 48 புலவர்களும் ஏறுவதற்கு அது இடம் கொடுத்தது. அடுத்தபடியாக யார் வந்தாலும் தக்கவர் இல்லாத போது அது வளரல. அவ்வளவுதான், ஒரு முளம் வளர்ந்தது கற்பனையா சொல்றாரு. ஒரு முழம் நீளம் ஒரு முழம் சதுரம் உள்ளதாக இருந்து அந்த பலகை வளர்ந்து வளர்ந்து இடம் கொடுத்தது. மனம் இருந்தா இடம் உண்டு. எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் தக்கவர்கள் வந்துட்டா அவங்க வாங்கணும், இவரும் உட்கார மாட்டாரு அவரும் உட்கார மாட்டார், ரெண்டு பேரும் நிற்பாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் இடுக்கி ஒரு இடத்துல உட்கார்ந்து கொள்வார்கள். அப்படித்தானே நடந்தது. குருகோவில் ஒருவர் இருந்தாரு படுத்துட்டு இருந்தாரு மழைக்காலத்துல, இன்னொருவர் வந்தாரு ஒருவர் படுக்கலாம் ரெண்டு பேர் இருக்கலாம்னாரு, அவர் ரெண்டு பேர் இருந்தாங்க. மூணாவது ஒரு ஆள் வந்தாரு, அங்க என்ன பண்ணிட்டாரு சாமி, மூணு பேர் நிக்கலாம்னாரு. அந்த மனம் இருந்தா எங்க மார்க்கம் உண்டு. மூணு பேர் நிக்கிறாங்க, அதுல நாலாவது ஆள் சாமி உள்ளே பூந்த போதுதான் நெருக்கம் ஏற்பட்டது. இந்த நெருக்கம் ஏற்படுகிற போதுதான் விளக்கம் ஏற்படும். நெருக்கம் இல்லாத நெஞ்சுகள்ல பெருக்கம் இல்ல. அங்க சாமி வந்தார், அங்க ஒளி விளக்கு ஏற்றி அவர்கள் கண்டார்கள். ஒளி விளக்கு ஏற்றி கண்டார்கள் அவர்கள். மூன்று பேர் இல்லைன்னா இந்த வைணவத்துக்கு ஒரு அடிப்படை போட்டவர்கள் இந்த மூன்று ஆழ்வார்கள். முதல் ஆழ்வார்கள் ஒவ்வொருத்தையும் நினைத்து பார்க்கணும். திருவள்ளுவர் வளமாக அவர்கள் வளமாக நமக்கு வந்திருக்கு, அவர்கள் நிலையில நமக்கு அருளிப்பாடு வந்திருக்கிறது. அதுபோல இங்க 48 புலவர்களுக்கும் இடம் கொடுத்தது. அப்போ அவரெல்லாம் உட்கார்ந்து கொண்டார்கள், ஆய்கின்றார்கள். ஆய்கிற போது இந்த பலகை எப்படி விரிந்து கொடுத்தது, கடவுள் கொடுத்தது ஒரு சின்ன பலகைதான், கடவுள் கொடுத்தது ஒரு சின்ன பலகைதான், இது பெரிய நின்று 48 பேர் அமர்வதற்கு அமர்ந்து ஆய்வு செய்வதற்கு இடம் கொடுத்ததுன்னா அது எப்படிங்கிறார் பரஞ்சோதி முனிவர். ரொம்ப நுட்பமா ஒரு செய்தியை சொல்றார், நூல் பேரை குறிக்காமையே சொல்றார் பாருங்க. அதான் அந்த முதல் நூல் திருக்குறளை பற்றிய எண்ணம் பரஞ்சோதி முனிவர். எல்லா நூலும் சிறந்த நூலுக்கெல்லாம் அந்த தன்மை உண்டு, ஆனா திருக்குறளுக்கு சிறப்பா இருக்கு. சொல்லுகிறார், தன்னூலை செய்வோருக்கெல்லாம் அந்த உரை காண்கிறவர்களுக்கெல்லாம் சுருங்கி நின்று கேப்சூல் மாதிரி சுருங்கி நின்று அகலம் காட்டி தோன்றும் நூல் போன்றதே சுருங்கிய 2 1.5 அடிக்குள்ள சுருங்கி நின்று எத்தனை வரை திருக்குறள் எத்தனை பேர் அப்பப்பா எழுதிக்கொண்டே இருக்கிறார்கள், பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், இன்னும் ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறார்கள். சுருங்கி நின்று தன்னுரை செய்வார்க்கெல்லாம் அகலம் காட்டி அதனுடைய விரிவுகளை காட்டி தோன்றும் நூல், அது 3 காலத்துகளையும் தோட்டம் பெற்ற நூல் அது. அதுபோல இந்த தங்க பலகை அறிஞர்களுக்கு இடம் நீண்டு கொடுத்ததாம். அது தக்க இடத்துல திருக்குறளை நினைக்கிறார் பரஞ்சோதி முனிவர். அதனால திருக்குறளை நினைக்காமல் ஒரு நூலா திருமலையான பணத்தை தக்க இடத்துல வச்சார். நூல்னு பொதுவையா சொல்லிட்டார், அது சுருங்கின அளவிலே உள்ள நூல் என்று சொன்னா எவரவர்கள் விரிவுரை செய்கிறார்களோ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடிய நூல் என்றார். திருக்குறள் மாதிரி திருக்குறளுக்கு வந்த உரைகள் மாதிரி நம்ம எந்த நூல் தோணும், சில சில நூலுக்கு 5 வரை 6 வரை வந்திருக்கோம். நூற்றுக்கணக்கான உரை இன்றைக்கு திருக்குறள் ஒரு பாட்டு படித்தவங்க கூட அவன் ஒரு விளக்கம் சொல்றான், 100 பாட்டு படித்தவன் 100 விளக்கம் சொல்றான், பல நூல்களை படித்தவன் இந்த நூலோட ஒப்பிட்டு பார்த்து உரை சொல்றான். அப்படி அகலம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சுருங்கிய அளவில் இருக்கக்கூடிய நூல் போலே, நூல் விரிந்த பொருளை தருவது போலே இந்த சிறிய பலகை விரிந்து அறிவுடையாளர்களுக்கு இடம் தந்தது. நூலும் அறிவுடையாருக்கு தான் இடம் தரும், இந்த பலகையும் அறிவுடையாருக்கு இடம் தந்தது. இப்படி அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள்.